சாமி
சொல்லுங்க,
இந்த நாலு பேருக்கு கொடுத்தீங்களா சாமி சக்தி, அவங்க எல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க சாமி, அதை இறக்கிட்டேங்க கீழே. அதுக்கு பின்னால நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான தியான வழி அன்பர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க பல ஆண்டுகளாக. ஆனா எல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லாம இப்ப ஓரளவுக்கு மாறி நல்ல முறையில எல்லாம் சாமியோடைய அந்த உபதேசம் கேட்டு ஓரளவுக்கு செயலாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆசாபாசம் இருக்கு, பொண்டு பிள்ளைலாம் இருக்குல்ல சாமி, சொத்து சுகமா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் ஆசாபாசங்கள் இருக்கு. இருந்தாலும் சாமி வழிக்கு எல்லாம் வர்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க சாமி. அப்ப நீங்க இன்னைக்கு சொன்ன கருத்துல இருந்துங்க, இப்ப சில அன்பர்கிட்ட சொல்ல முடியல கேட்க முடியல சாமிகிட்ட, என்னமோ அன்னைக்கு வர்றப்ப அவங்க ஒண்ணுமே கேட்கல, திடீர்னு சாமி கொடுத்து அவங்களுக்கு சக்தி கொடுத்து அது வந்துச்சு, லிங்கம் வந்துச்சு, அது வந்துச்சு, எல்லாம் உடம்புலாம் நல்லாச்சு. நம்மளாம் இப்படி வந்துட்டே இருக்கிறோமே, ஒன்னு சாமி சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ஒரு சக்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஏக்கம் நம்ம அன்பர்கிட்ட எல்லாம் இருக்குங்க. பேச்சு வாக்கில பேசுறப்ப இருக்குங்க, கேட்க முடியல சாமி கிட்ட. அது அது மாதிரி ஏதாவது ஆயிருமான்னு சாமி நினைக்கிறாரு போல் இருக்கு. அதனால சாமி பொண்ணு இறக்கவே மாட்டேங்கிறாரு, சும்மா விஷயத்த சொல்லிட்டு போறாரு இதை வந்து அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இப்ப இன்னொரு யோசனைங்க சாமி, சந்தேகம் யோசனை ரெண்டும் சேர்ந்து கலந்து வருதுங்க. ஏனுங்க இப்போ சாமி சொல்ற முறைப்படியே அந்த தியான வாழ்க்கையே தியான வாழ்க்கையை ஆக்கிங்க. அந்த சப்தரிஷியுடைய சக்திகள் முழுவதும் தன் உடல்களை உணர்வுகளை பதிவு வச்சுங்க. இந்த புறவாழ்வை பூரா நீக்கி ஏதோ குடும்பத்துக்கு சோறு கிடைச்சா சரி, சாப்பாடு கிடைச்சா சரி, சட்டை கிடைச்சா சரி, போன அளவுக்கு பாத்துக்கிட்டு பெரிய பணக்காரனை கூட அப்படி வச்சுங்களா, அப்படி எல்லாம் விட்டு போட்டு சாமி சொல்றப்படி நடந்துட்டா, ஏதாவது நாங்க உயிரோடு இருக்கிறப்பவே கொஞ்சம் சக்தி கிட்டி ஏதாவது எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்தா கிடைக்குங்களா சாமி, அப்படி பண்ணலாம். அது ஒரு சந்தேகமா இருக்குங்க சாமி. ஒண்ணு ஏனுங்க, அப்படி ஏதாவது அப்படி சக்தி கிடைச்சா நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பாத்துக்கலாம்ல, இப்படி நாலு பேர் நடந்து காமிச்சா அவருக்கு சக்தி கிடைச்சிருச்சு பாரு, அப்படி நம்மளும் நடக்கலாம், நிறைய பேர் வரலாங்களா சாமி, இந்த சக்தி கிடைக்கிறதுனால நிறைய பேர் வர்றாங்க. இப்ப எப்படின்னா கிடைக்குமோ கிடைக்காதோ, வருமோ வராதோ, ஏனுங்க ஒருவேளை இப்படி போயிட்டோம்னா அது இருக்கிறதெல்லாம் போயிருமா அங்கிட்டு, அது வேற விவகாரமா இருக்கு. ஆனா இங்க சாமி அதுக்கு கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு சாமி.
அதாவது நாம நீங்க சாப்பாடு போடுறீங்க நல்லாதான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டா போயிருமா, நீ நல்ல சுவையான சாப்பாட நான் சாப்பிட்டாதான் எனக்கு நல்லது. அதனால போடுற சாப்பாடு சரியான முறையில் சாப்பிடணும், அப்ப அந்த ருசியினுடைய தன்மை தெரியும். இன்னொருத்தர் சாட் போட்டு நல்லாதாங்க இருந்தது அப்படின்னு சொன்னா எப்படி இருந்ததுங்க, நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்ததுங்கன்னு சொல்லணும், எப்படி நல்லா இருந்ததுன்னு சொல்ல தெரியாம இருக்கிறோம். அதனால நாம இன்னும் சொன்னதுடைய உணர்வுகள், இப்ப நாம உடல்ல புண்ணாயிருச்சு, அந்த புண்ணுக்கு கொஞ்சம் வேதனைப்பட்டாலும் கொஞ்சம் மருந்து போட்டு முதல்ல மருந்து போட போகும்போது வேதனை தான் இருக்குது. ஆற வேணுங்கிற ஆசையோட இருக்க போகும்போது வச்சிருக்கிறோம், கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தூரம் கடுகடுப்பு ஆகி போச்சுன்னா என்ன வேதனையாகுதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டேன்னு ஆரம்பம். மனிதனின் வாழ்க்கையில நாம் எத்தனையோ விதமான வேதனைகள் தோற்றுவிக்கும், அந்த எத்தனை விதமான வேதனை தோற்றினாலும் அதை மாற்றியமைத்த அருஞானின் உணர்வுகளை நாம் அடிக்கடி நுகர்தல் வேண்டும். அப்ப அந்த வேதனை போக்கும் சக்தி கிடைக்கின்றது. இப்ப நான் என்னதான் கொடுத்தாலும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையில் தான் இருக்குது, தவிர சாமி நான் பெரிய சக்தி இப்ப உங்களுக்கு தெரியாமல் எவ்வளவு பெரிய சக்தி கொடுக்குறேன்னு உங்களுக்கே தெரியாது, அவ்வளவு பெரிய சக்தியை உங்ககிட்ட கொடுக்குறேன். அது உங்ககிட்ட இப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சோன்னு என்ன செய்றீங்க, சீபும்பா வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்படி நடந்ததுதான் முந்தைய கால நிலைகள், அப்படி நடந்ததுதான் இதை சொன்னோடனே எனக்கே சக்தி இருக்கு, சாமி தயவு என்ன வேணும் அப்படின்னு பிச்சு போனதுதான் பெரும்பகுதியான நிலை. நான் எல்லாருக்கும் இது தெரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் இது அற்புதமான நிலை, இதெல்லாம் தெரிஞ்சிட்டாம உலகத்துக்கு எவ்வளவோ நன்மை பயக்கும் நினைச்சேன், கடைசியில எல்லாரும் ஆசையில தூண்டி விடுற நிலைதான் வந்தாச்சு. அகமத்தம் ஒருவருக்கு புரியக்கூடிய சக்தி கொடுத்தாலும் அடுத்தவங்க புரிஞ்சிடக்கூடாதுன்னு முதல்ல அங்க பவானியில் இருக்க போகும்போது செல் டாக்ஸ் ஆபீசர் அவருடைய சம்சாரத்துக்கு தான் முதல்ல காட்சி கொடுத்தது. இவங்க பெற வேணும்னு ஆசையில் இருந்தது. அந்த ஆசையில் இருக்க போகும்போது நினைச்சிருந்த சேல் டாக்ஸ் ஆபீசருக்கு அந்த அம்மாவுக்கு முதல்ல காட்சி கொடுத்தது. காட்சி கொடுத்து சில இதுகளெல்லாம் சில நோய்கள் எல்லாம் போக சொல்லிச்சு. அது அந்த அம்மா மூலியத்துல போச்சணும். அப்ப இங்க ஆசை ஏற்படுத்தினது. இங்க ஆசை ஏற்படுத்தி இது தியானத்துக்கு ஆரம்பிச்சது. தியானத்துக்கு ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு என்ன ஆகி போச்சு, நான் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு இதெல்லாம் சரியா போகும், இந்த மாதிரி வையும் அந்த மாதிரி வையன்ட்டு என்னை கேட்காமலேயே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆறு சிலருக்கு தோஷங்கள் எப்படி நீக்கிறது, என்ன செய்யறது அப்படிங்கிற உணர்வை காட்டிட்டு வரல. நீங்க அந்த அம்மா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவா வந்த உடனே கடைசியில கையெல்லாம் ரொம்ப இதை செய்த உடனே சேலையெல்லாம் ஓட்ட ஓட்டையா வந்துருச்சு. நம்ம பீடி குடிக்கிறோம் இல்லைங்க, அந்த ஓட்டையை வச்சு இந்த சேலையெல்லாம் ஓட்டையா வந்துருச்சு. மேல மேல காயம் ஆகல, அப்புறம் திடீர்னு புகைங்கிறது இந்த மாதிரி போயிருதுன்ட்டு. அப்ப அம்மா அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா இங்க வந்து தெரிஞ்சிட்டு போறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிய வச்சது அந்த தோஷங்கள் நீக்கணும்னு நீ நினைக்கிறேன், அந்த தோஷங்கள் உன் வழியில எவ்வளவு வருது பாரு அப்படின்னு அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் அதே அம்மாவுக்கு என்ன பாட்டு எழுத சொன்னேன். பாட்டு எழுத சொன்ன உடனே இது என்ன செய்யுச்சு, நான் பாட்டு எழுதுறேன் அப்படின்னு. ரெண்டு பேருக்குமே தகராறு வந்தது, ரெண்டு பேருக்குமே இது வந்தது. அதே சமயத்துல இந்த ரொம்ப அகராய்த்தனமா இருந்த உடனே எம்எல்ஏ சேலம் கிருஷ்ணராஜ் அவர் எம்எல்ஏ ஆகணும், அவரை கூப்பிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் பேச வச்சேன், எல்லா விஷயத்தையும் பேச வச்சேன். உடனே இங்க ரோசம் வந்துருச்சு. அதே சமயத்துல டாக்டர் கிருஷ்ணனுக்கு இது கொஞ்சம் திமிரா போன மாதிரி இருந்தது. டாக்டர் கிருஷ்ணனுக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு கோள்லையும் அணுக்கள் எப்படி போய் செஞ்சு வச்சோன்னு, என்ன எங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்கீங்க எல்லாம் இது பண்ணிருக்கீங்க, அவருக்கெல்லாம் அந்த டாக்டர் கிருஷ்ணன் எத்தனை தூரம் வெறுப்புப்பட செய்தது, ரெண்டு பேருக்குமே சண்டைங்க. இது வந்து இதுல நம்ம மாதேஸ்வர் மலையில கொண்டு போய் வச்சவன ரெண்டு பேருக்குமே சண்டை, நானா நீயா. அதே சமயத்துல இவர் நம்ம கண்சாமி அவங்க தம்பி பையனுக்கு காட்சி, அவர் நடுவர் உருவானவன் அவன் அவனுக்கு காட்சிகளை கொடுத்து எல்லாம் செய்வான். அவன் உடல்ல கொஞ்சம் இதான ஒண்ணு நினைச்சதுன்னா அடையாள சாட்சியாக சூழல் மாதிரி அவனுக்கு அச்சு வந்து விழுங்கும். அச்சு வந்து விழுந்தவன அவன் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க, கிடுகிடு கிடுகுது செய்யாத வேலைகளை எல்லா வேலையும் என்ன செய்யுதுங்க, ஒரு மனிதனுடைய உணர்வுகளை என்ன இயக்குதுங்கிற வகையில இல்லைங்க. அவன் உடனே எல்லாத்தையும் சொல்வானு, எல்லாத்தையும் செய்வானு. ஆனா இவங்க வீட்டுல எப்படி நடக்குதுன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அம்மா அவங்க வீட்டுல இருந்து என்ன செய்திருச்சு தெரியுங்களா, இவர் நம்ம பழனிசாமி அவங்க சம்சாரம் ஆஸ்மா நோயில நீங்கினதுங்க இறந்ததுங்க. அந்த அம்மா வந்தவன என்ன ஆகி போச்சு தெரியுமா, வந்து அந்த அந்த ஒரு ஆவி உடல்ல சேர்த்தா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஆவின் தன்மை எப்படி இயங்குதுன்னு காமிச்சாங்க. அந்த அம்மா மேல வந்து அந்த அம்மா முனிசிபாலிட்டியில கிளர்க்கா இருந்துகிட்டு இருந்தது. அந்த கிளர்க்கா வந்து அந்த அம்மா மகளுக்கு வந்து இவ்வளவு பெரிய கட்டி இருந்தது பொம்பளை பிள்ளை, அது டாக்டர் ஆபரேஷன் பண்ணா இது ரொம்ப ஆபத்தானு, ஒண்ணுமில்லாம கரைஞ்சு போகணும் கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச உடனே அது மேல பக்தி கொண்டுருச்சு. பக்தி கொண்டவுடனே இறந்த பின் ஆவிகள் என்ன செய்யுது அப்படின்னு அதுக்கு காமிச்சாங்க. அந்த இறந்த பின் ஆவிகள் என்ன ஆகுதுன்னு காமிச்சோம்னு என்ன ஆயிப்போச்சு, இதே நம்ம கந்தசாமி அவங்க வீட்டுலதான் கொண்டு காமிச்சு பழனிசாமி சம்சாரம் எப்படி இறந்து போன நிலையே அந்த அம்மா எப்படி கண்ணாடி போட்டு நடக்குமோ எந்தெந்த பேச்சு பேசுமோ இத்தனையும் பேச ஆரம்பிச்சவங்க. இவங்க வீட்டுல அத்தனை பேரும் அழுதாங்க. யாருங்க அவங்க வீட்டுல பழனிசாமில இருந்து பிள்ளைகள் இருந்து அது பழனிசாமி குழந்தை ஒரு பிள்ளைன்னு அம்மானு போய் கட்டி தாய் பிடிச்சிருங்க. யாரு அந்த அம்மா மாதிரியே அதே நடிச்சு காமிச்சது. ஏன்னா இந்த உணர்வுலாம் செய்து காட்டினவன் தான், இதெல்லாம் எதுக்காகுது, இந்த உடலுக்காகுதான். அதுதான் அங்க இதெல்லாம் பண்ணி அங்க நம்ம குருநாதருடைய சிலையை வச்சு சேலத்துல அது அந்த தியானத்துல இருந்து அந்த வர்றவங்களுக்கு அந்த உணர்வுகள் காட்டுறது வந்து முதல்ல சிலையை வச்சது அங்கதான் சேலத்துல வேற எங்கேயும் குருநாதருடைய சிலையை வைக்கல. அந்த சிலையை செய்யறதுக்கும் அந்த சிலை செய்யற ஆளுகிட்ட ஆர்டர் கொடுத்த உடனே அவன் தப்பு பண்ண அவனால முடியல, அப்புறம் அதெல்லாம் உணிச்சு விட்டு முட்டி நமக்கு அதுக்கப்புறம் அது மேல கால் வைக்காம கல்ல வச்சு தட்டினாங்க முட்டி போட்டுக்கிட்டேன். எல்லாம் நடந்த நிகழ்ச்சிங்க, செய்யணுங்கிறது இல்ல, எதனை செய்யணும் இந்த காலம் நெருங்கிட்டு இருக்குங்க. போட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கல வேண்டியதெல்லாம் சொல்லி கடைசியில் அங்க வந்து அதே மாதிரி செய்யணும். அதே சமயத்துல அவங்க வீட்டுல பழனிசாமியுடைய பிள்ளை மூத்த பிள்ளை இப்ப திருப்பூர்ல இருக்குங்க, அந்த பிள்ளைக்கு தான் காட்சி எல்லாம் கொடுத்து இந்த வீடு இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அதனால இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த கடனை கட்டுறதுக்கு பணம் இல்லை. அப்ப அந்த காட்சிகளை கொடுத்து விட வேண்டிய வேலை செய்யணும். அதே சமயத்துல இவங்க வீட்டுல என்னென்னமோ செய்து அதை வந்து பல மந்திரவாதிகள் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி பழனிசாமி பையன் அது வந்து எட்டாவது அசகோல்ல பிறந்தவன் உனக்கு இந்த தோஷம் வந்துட்டு பழனியில இருந்து ஒருத்தன் வந்தாங்க. எட்டு விதமான கலர்ஸ் பீஸ் பீஸா பீஸ் பீஸா அப்ப மில் துணி எல்லாம் ஜவுளிய வியாபாரம் பண்றாங்க. போட்டோன்னு கூடிய கூடையை போட்டு மூடினுங்க இதை செய்தான் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போ அப்படின்னு சொல்லுங்க ஓடி போயிடான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா பழனியில உட்காந்து ஜோசியம் போடுறாங்க. அவனும் செத்தானுங்க. ஏன்னா இவங்க கிட்ட பழகுனது எனக்கு தெரியாது. அவன் வந்து உடல்ல என்னென்ன செய்துகிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டு இது மாதிரி செய்யாது அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது. கூலி வாழ்வு கொடுத்தங்க மாதிரி வேலை செய்து சக்கரம் கொடுக்கறது எல்லாம் பண்றேன். அப்புறம் கடைசியில் இவன் இதை செய்யறேன்னு குளத்தில் அடிபட்டு செத்து அவனால அந்த ஆவினால் அடிபட்டு செத்து கிடந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து சொன்னவனே இன்னாருன்னு சொல்லி இவங்க தர போகும்போது இந்த உண்மையெல்லாம் சொன்னது தானே. இவங்க தறிக்கடையில் இருக்கிறவங்களே தறி எல்லாம் நினைச்சீங்கன்னா கைகாலெல்லாம் வீங்கி போவாங்க. தொழிலே செய்ய முடியாதபடி பல பாதங்கள் எல்லாம் செய்து வச்சிருந்தாங்க. அப்புறம் இவங்களெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு முன்னேற்றம் வந்தாங்க. ஏன்னா இதே உணர்வுகள் எல்லாம் இந்த நடந்த ஆரம்ப காலங்கள்ல இதெல்லாம் என்ன நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம். அந்த சமயத்துல தியானம் சொன்ன யார் கேட்க போறாங்க? கேட்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம அடிக்கடி வந்து அங்கதான் வந்து தங்குவேன் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இப்ப நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் அப்பவே நாங்க படுத்துக்கிட்டு சொன்னோம். அவர்கிட்ட கேட்டு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவங்க இது அவங்க பிள்ளைக்கு அதே மாதிரி சொன்னதான். அப்புறம் தான் அவர் தம்பி பையனுக்கு வேலுக்கு சொன்னதும் அவன் வந்து எல்லாத்தையும் எடுக்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவன் பெரிய வேலை பார்த்தான். சாமியின் பேர் ஒரு மைனர் சீன் போட சொன்னாரு இவர்கிட்டே. அவன் என்ன ரெண்டு பேர்கிட்ட இதெல்லாம் சொல்ல சொல்லி சொல்லியிருக்கிறாரு, நீங்க லாரி வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு அவன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவரை அவன் வரலைங்க. அவனுக்கு பொண்ணை பார்த்து எல்லாம் பண்ணி அவனுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொடுத்ததுதான். அதே சமயத்துல இவருடைய பையனுக்கு பொண்ணுக்கு வாட்டு இருந்தாங்க. அவன்தான் அவனுக்கா வேண்டி சில இது பண்ணிட்டு பொண்ணு வந்தான். ரெண்டு பேருக்கு அதே சமயத்துல இதே கந்தசாமி அவங்க என்ன செய்யறாங்க அந்த பையனுக்கு வந்து முடிவாகிறது அன்னைக்கு தம்பி கல்யாணத்துக்காக போகும்போது நம்ம இந்த மாதிரி அவனுக்கு முடிச்சு வச்சு தரோம்னு சொல்லிவிட்டு மங்களூர் நாராயணசாமி இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. போங்க போங்க போய் சாப்பிட போங்க அப்படின்னு அந்த வருத்தத்துல இந்த உணர்வின் தன்மை சொன்னவரு அவர் தான். இப்ப சொல்றது அத்தாச்சுங்களா? அப்ப உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது பையனு கேட்க போகும்போது இந்த அதை வந்து அவங்க தம்பி பையன் கல்யாணத்துல அங்க முடிச்சுட்டு இருந்த உடனே என்ன ஆகி போச்சு நம்ம சாமி இந்த மாதிரி செய்தாரு அந்த எண்ணங்கள் அங்க வருதுங்க. அப்ப அந்த எண்ணங்கள் வரப்போம்போது நினைச்சுறேன் என்ன சொல்றோம்னே தெரியாம சொல்றோம். நாராயணசாமிட்டு ஒரு கடவுள் மாறி போங்க போங்க நீங்க சாப்பிட போங்க. அப்ப அந்த உணர்வு எதை மறைக்குது? ஏன்னா அன்னைக்கு அந்த இடத்துல நிச்சயம் பண்ணதும் ஆனா நிச்சயம் பண்ணி அவன் வாழ்க்கையில கொண்டு வந்தா இன்னைக்கு அங்க போகலைன்னா அவன் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு தான் வரணும். கல்யாணத்தை செய்யலன்னா ரோட்ல பிச்சிருந்த அந்த குடும்பமே என்ன செய்யணும்னா சொகுசா சாப்பிட்டு பழக்கமே தவிர செய்து பழக்கம் இல்லை. உழைக்கிறது இவங்க சாப்பிடுறது அவங்களான்றது அந்த உண்மையின் தன்மையை எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் இவ்வளவு தூரம் அந்த உழைச்சி எடுத்து கொடுத்தாலும் கூட அவங்க உணர்வுகள் செய்தவங்க இன்னைக்கு வரல எட்டி பார்க்கல. இவ்வளவு தூரம் இருக்குது ஒரு சமயம் சாமி குருங்கிற நிலையில மரியாதைக்கு வந்திருக்கிறான கிடையாது. ஏன்னா அங்க திருச்செங்கோடு போனவன்னு நினைச்சாங்க சாமி அங்க திருச்செங்கோடு அன்பர்கிட்ட சொல்வாருங்க சாமி வந்துட்டு என் சமாச்சாரம் தான் உங்களுக்கு தெரியும்ல என் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கன்ட்டு அதுக்கு மட்டும்தான் ஆவாங்க. ஆனா அவன் தேடி குரு தேடி வர்றதில்ல. ஏன்னா அவனுக்கு காட்சி கொடுக்கறது அவனுக்கு ஆயிரம் பேர் சொல்றாங்க. இந்த மாதிரிங்க அவன் எந்த தொழிலுக்கும் லாயக்கட்டவனும் இந்த இடத்துல திருமணம் செய்யலைன்னா அவனுக்கு வேற வழியும் இல்லை. அவன் தனியால சுதந்திரமா தொழில் செய்து பிழைக்கக்கூடியவனும் இல்லைங்க. இன்னைக்கு அவன் குடும்பத்தில் யாரையுமே மறிக்காம போயிட்டான். ஏன்னா அவனுக்கு காட்சி கொடுத்ததுடைய நிலைகளும் சிலருக்கு ஜோசியம் சொல்றது காசு வாங்கிக்கிறது இங்க இவங்க கிட்ட நினைச்சது இவங்க வார்த்தையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு எனக்கு மைனர் சாங்க போட சொன்னாங்க இவனு மட்டும் வந்தா கட்டாதுன்ட்டு அவனுக்கு ஒன்று போட சொன்னான்னு இப்படி சொல்லி செய்துட்டு இருந்தான். காய்ச்சல் கொடுத்த காலங்கள் என்ன ஆகி போச்சுன்னா நாம இருக்கிறத எனக்கு சோத்துக்கள்லாதான் எங்க போனா ரெண்டு சோறு சாப்பிட்டாதானு அதுக்காண்டி காசு கேட்டானா இல்லை ஏதோ ஒரு வீட்டில் உட்காந்து என்ன சாப்பாடு இருக்குது வேறு செய்துட்டு இருக்கோம் யார்கிட்ட நான் காசு காண்டி செய்யணும் ஒருத்தரையும் இப்போ பஸ்ஸுக்கு போகணும்னு அவங்களாம் பார்த்து ஏற்றி விட்டாதான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு யார்கிட்டையும் கேட்டதில்லை. இதை கேட்டிருக்காங்க செய்து போயிட்டே இருப்போம். கடமை தவறாது குருநாதர் சொன்ன வழியில் தான் செய்யணும். எல்லாருக்கும் நல்ல வழி காட்டணும். ஆக அதன் வழியில் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு அதை பின்பற்ற முடியல. ஏன்னா எவ்வளவு பெரிய சக்திங்கிறது இல்லைன்னு அவங்கள புரிஞ்சுக்கிட முடியும். இப்ப நானும் பெரிய வேஷதாரியா இருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த வேஷதாரி அந்த நிலைகளை காட்டி கொஞ்சம் பயமுறுத்தி வந்தா அது வேறு விதமா இருக்கும். எனது குருநாதர் நீஸ்வரர் ஒவ்வொரு உயிரும் கடவுள். அந்த உடல் ஒரு கோயில். அங்க அசுத்தங்கள் சேருது அந்த அசுத்தங்களை நீக்க அது உன்னுடைய பிரார்த்தனை செய். அதைத்தான் இப்ப நாம் செய்துட்டு வரணும். இதே நிலையில் நாம் மாறணும்னா ஒவ்வொரு மனிதனும் நல்லதுதான் என்றாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை அனுசரித்து அந்த நிலைகளை மாற்று. நாம் இந்த உடல்ல எவ்வளவு காலம் இருக்கிறோம் அப்படிங்கிற வகையில யாரும் அந்த நிலை சொல்றது தெரியும். இதே மாதிரி இன்னைக்கு கேபிகேவும் எத்தனையும் செய்யறாங்க, திடீர்னு வேதாளம் முருங்க மரம் ஏறிடும். எனக்கு திடீர்னு வரும், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா இத்தனையும் செய்யறேனே ஏன் எனக்கு இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாரு. சாமி தான் செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா கொடுத்த சக்தி அவர் எடுக்கணும்னு நினைக்கிறது இல்ல. அவரு என்னைக்கு பூரா பார்த்தா எத்தனை இது செய்தாலும் இன்னைக்கு நாம தபோன வளர்ச்சிக்கு மூலமே கேபிகே தான். நம்ம 1000 திட்டினாலும் பேசினாலும் வரும் நிலையில செய்தாலும் அது வந்து தொடர்ந்து நம்ம தபோனத்தை வளர்ச்சி கொண்டது அந்த கேபிகே தான். இன்னைக்கு 1 ரூபாய் நம்மளுக்கு கொடுக்கிறாருன்னு கொடுக்கறது தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் செய்தாரா என்று சொல்லவே முடியாது, ஆனா முன்னணி இருப்பார். ஆனா இங்க இருந்து தான் என்ன செய்யறாரு தெரியுங்க, அதை தொகை வந்த வழிநாட்டு. இப்ப இவ்வளவு இந்த குரு பூஜையில இவ்வளவுதான் சாமிக்கு மேல ஜோசியம் பாக்குறவர் அவரும் இப்படித்தான் வரும், இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்குங்கிறவர்கள கணக்கிட்டு சொல்வாரு. இதுவரையிலும் ஒவ்வொரு குரு பூஜைக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு விழாக்களுக்கும் இப்படித்தான் நடக்கும். என்னது பத்தாது வந்து பத்தாவதுன்னு சொன்னா அங்க இருந்து என்ன செய்யுங்க, பத்தாவதுக்கு இது செய்யுங்கன்னு பணத்தை கொடுத்து விடுவாரு. சாமி செய்யறாரு, இது கடைசியில பத்தா குறைய போகும், இதுக்கு நீங்க பணத்தை கொடுங்கன்னு சரி செய்யிட்டு தந்த நிகழ்ச்சி. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, ஆசை இருக்குது அவருடைய நிலையை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் அவருடைய சந்தர்ப்பத்தில் இந்த உணர்வு வரப்போம் நினைச்சு இதை மறக்கிறார். ஆனா தான் எடுக்கணுங்கிற அந்த நிலை இல்லை, தான் எடுக்கிறதுக்கு சக்தி கொடுத்துருக்குறோம், அதை எடுத்து பழகல, அதை எடுத்து பழகணும். ஏனென்றால் இது காரணம், அவ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நிலையில் இருந்தாலும் என்ன இந்த உள்ளுதான். சில பேர் நம்ம நினைச்சிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை கூடுறாங்கன்னு, குறை அல்ல இது. தன் உடல்ல பூர்வ புண்ணியம்ங்கிறது ஒன்று உண்டு, இல்லாம சாபலைகள் ஒன்று உண்டு. இந்த சாபலைகள் மிக மோசமானது. அவர்கள் நல்லவர்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த சாபலைகள் வந்து அந்த நன்மைகளை செய்ய விடாதபடி தடுக்கத்தான் செய்யும். ஆக அவர் நல்லவர் என்ற நிலை இருந்தாலும் உணர்வு நீங்க அதனால ஒரு பொருளை நீங்க சரியான முறையில் செய்து வச்சு கொஞ்சோண்டு நீங்க விஷத்தை போட்டால் என்ன செய்யும் சிந்திக்க முடியுமா? இதை போலதான் அந்த சாபலைகள் தொடர்கள் உடல் இருந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்தா ஒரு நிமிஷத்தில் செய்ததெல்லாம் மறக்கச்சு. எல்லாம் செய்துட்டு கடைசியில் என்ன செய்தாங்கிற வார்த்தை செய்துட்டு கடைசியில் என்ன தன் அறியாமலே கோபிக்கும் தன்மை எல்லாம் வரும். இது எல்லாம் சாபலைகள் தொடர்ந்து. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவர்கள் சாபலைகள், இவங்க பூர்வத்தில் செய்திருக்கும் அந்த சாபலைகள் தொடரும். அதே சமயத்தில் இவர்கள் தாய் தந்தை வழியிலும் வரும். அதே சமயத்தில் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரப்படும் போது சாபலைகள் உள்ளூரை பார்த்து பிறர் மேல நம்ம பிடிக்காதவர்கள் அவரை பார்த்து சாபம் இடுவாங்கன்னு அதை ரசித்திருப்போம். அப்படி ரசித்திருந்தால் அந்த சாபலைகள் வரப்போகும்போது நம்ம எரியாமலேயே நுகர நேர்கின்றது. அந்த சாபலை நிச்சயம் நம்மளுக்கு சாடும். ஒருத்தர் சாபம் இட்டுகிட்டு இருக்கிறார் என்று நம்ம வைத்துக் கொள்வோம், ஆனா அதே சமயத்துல சாபலையுடன் தொடர்பு கொள்ளப்பட போகும்போது நான் பாத்துருவோம். ஏன்னா அந்த சாபலை விடும்போது அவனுக்கு நம்மளுக்கு ஆகாதவன், அவனுக்கு அப்படித்தான் வேணும், அவன் தப்பு செய்வேன். ஏன்னா தப்பு செய்துகிட்டு இருக்கா தாங்காத அவங்க சாபலை விடுறாங்க. ஆனா சாபலையின் உணர்வு தன்மை செவ்வாய் பார்க்கணும், உணர்வின் தன்மை நுகரணும். அப்ப என்ன சொல்றோம், வசிஷ்டர் அவனுக்கு அப்படித்தான் வேணும் என்ற உணர்வு தன்மை வரப்போகும்போது அவனிடம் சாபம் அவனுக்காகுது, அவன் எண்ணிய சாபலை அவனுக்குள்ள விளையுது, நாம கேட்ட உணர்வும் வளரும். ஆக ஒரு சாக்கடை தூக்கி தொழித்தார் நல்லவர் கிட்டவர் என்று இருக்கின்றதான் இதை போன்ற லாம்பை மாறும். இதெல்லாம் இந்த இயக்க நீதிகள். இதெல்லாம் நாம் எவ்வளவு பக்தி கொண்ட நிலைகள் இருந்தாலும் நீங்க அதே சமயத்தில் அதாந்து துருவ தியானத்தின் நிலைகள் இருந்தாலும் முந்திய உணர்வுகள் இங்கே இருக்கும். ஆனா விழுந்தவுடனே துடைக்கிறதுக்கு இல்லை என்றால் அந்த சாக்கடை சாக்கடையா தான் இருக்கும். அதுதான் அதுக்கு சரியான ஆயுதத்தை கொடுக்கறோம், அதை வச்சு நீங்க சுத்தப்படுத்தலைன்னா கொடுத்ததை நீங்க பயன்படுத்தலைன்னு அர்த்தம். நான் உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லலாம், உங்க பிரார்த்தனை பண்ணலாம். நீ ஏற்றுக்குள்ள கதவு மூடியாச்சுன்னா வீட்டுக்குள்ள எப்படி வர்றது, வர முடியுமா? ஆகவே இதே போலதான் ஒவ்வொரு நிலைகளையும். இப்ப நம்ம தாசு டிப்டி கலெக்டர் முருகையா இருக்கிறாரு, அவங்க குழந்தை அப்ப நம்ம வந்த நேரத்துல என்ன ஆகி போச்சுங்க, காலில் சின்ன பிள்ளை காலில் முள்ளு குத்திடுச்சு இல்லைங்களா. அந்த முள்ளு குத்துறவுன்னு அது வழி தெரியாம தெரியாம இருந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தையும் தியானத்துல நல்லா வறுமையா இருக்கக்கூடியது. அத டாக்டர்கிட்ட வேணா ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க, அப்படிதானுங்க. அவரு தாசில்தாரா இருக்கிறாரு நினைக்கிறான். அப்போ அப்ப அந்த நேரத்துல இதே மாதிரி காலில் இருக்கிற முள்ளு இப்படி வருது. அதே சமயத்துல இவங்க வீட்டுல என்ன செய்யுதுன்னா எல்லாம் பாசமும் பற்றும் இருந்தது. யாரு ஆதி நாராயணனுடைய வீட்டுல, அவங்க வீட்டுல என்ன செய்யும், தீபத்தை பொறுத்தனா போறோம் பூஜை வேணும் சொத்துன்னு கீழே வந்துடும், கீழே வந்துருவாங்க. பக்திங்கிற நிலையிலே சொல்ல முடியாது, அந்த பக்தி கொண்ட ஆன்மா அங்க வந்துடும். அப்ப என்ன செய்ய தீபத்தை காட்டவும் முடியாது. இந்த நேரத்தில் நீங்க இப்படி எடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அத்தனை நிலையில அவர் உறுதியா எடுத்தாங்க. அந்த நிலையை எடுத்த ஒரு பாரு அந்த அம்மாவுக்கு இப்ப நிதானமா இருக்கு. எப்படி இருக்குங்க, அதை கட்டுப்படுத்தணும் யாரு, சாமியா நீங்களா? அதை எடுத்துக்கொண்டு முறைப்படி அதை செய்யப்படும் போது அங்க சாமி செய்தார் சாமி செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா சாமி சக்தியை கொடுக்கலாம். அதப்படி பின்படுத்தணும். அப்ப நீங்க என்ன செய்யறீங்க, அந்த உணர்வை நீங்க எப்படி தீபத்தை காட்டினா பாருங்க சொத்துன்னு விழுந்துருங்க. ரெண்டு நாள் மூணு நாள் கூட எந்திரிக்காது இல்லைங்களா, இவரை இவர் தான் சமையல் பண்ணணும். அந்த மாதிரி இருந்து இவர் வேலையும் பார்த்துட்டு வீட்டுல இது மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்குங்க. காரணம் அந்த மாதிரி பவர்களை கொடுத்து அந்த உண்மையை இயக்க வச்சு செய்தாலும் கூட எத்தனையோ மாதிரி செய்தாலும் செய்து என்ன பலன் இருக்குங்க, ஒண்ணுமே இல்லைங்க. ஆக அந்த உடல் சுகத்துக்கு தான் போதே தவிர நீங்க அதை பிடிச்சுக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஆர்வம் நல்லதாகன்னு இவர்கிட்ட என்ன இருக்குது, என்ன இருந்து என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த நல்ல ஆசை கொண்டு என்ன செய்யறா தெரியுங்களா, அந்த ஆதங்கம் இப்படி இருக்குதே நல்லதை எடுக்க முடியலன்னு கொண்டு வந்துறாரு உச்சிக்கு. உச்சி கொண்டு உடனே என்ன சொல்றதுன்னே தெரியல, அர்த்தம் மட்டும் கோபமா பேசுகிறார். அப்ப அதை காப்பாத்த முடிஞ்சதான் ஆர்வம் தானே அது. அந்த ஆர்வத்தில் இவ்வளவு பெரிய உண்மை இருக்குதுங்கிறது தெரியுதுங்க. அடுத்தவங்களை பற்றி சொல்ல போகும்போது என்ன செய்யுது அந்த ஆதங்கம், அந்த உண்மையின் உணரை எடுத்து சொல்றதுக்கு மாறாக இப்ப உங்ககிட்ட சொல்லி இப்ப கண்ணாடிகள் எழுதணும்னா எப்படி எழுதணும், தட்டாம அதை வந்து உடங்கி போகாம எழுதணும். அதுக்கு மாற அணுகி இப்படி இருக்குது சாமி சொல்றாங்க கேட்க மாட்டேங்கிறாங்களேன்ட்டு ஓமா கண்ணாடி அடிச்சா என்ன பண்ணுவோம், நொறுங்கி போகுது. சொல்லுங்க சரி, அதான் சொல்றாங்களே நீங்க, அதான் நீங்க என்னதான் விஷயம்ங்கிறது மனதில் என்ன செய்யறீங்கன்னா எதை பதிவு வைக்கிறோமோ அதான் கேட்கும். கீதையில நீ எதை எண்ணுகின்றா எதை வாங்கின்ற என்ன செய்யணும், உங்களுக்கு முன்னாடியே ஒரு நல்லது செய்யறாங்கன்னு வச்சுங்க, அந்த நல்லது செய்ய போகும்போது உங்க மோசமா நீங்க எண்ணிடுறீங்கன்னு வச்சுங்க இல்லையா, அப்ப நீங்க நல்லது செய்ய நீங்க ஏத்துக்கிடுவீங்களா, அதுல எப்படி குறைக்காண்டதுன்னு உணர்வுதான் வரும். நீங்க உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாம இயக்குறது தான். அதனால குறைபாடும் உணர்வுகள் அது வந்த பின் அவர் நல்லது சொன்னா அந்த குறையின் உணர்வு எப்படி திருப்பணுமோ அப்படி எல்லாம் திருப்போம். ஆக நல்லதாக்கு நிலைக்கு வராது சொல்றது மனிதனுடைய இயற்கை வாழ்வுங்க. நீங்க எவ்வளவு பெரிய சக்தி எடுத்தாலும் இதை நிலையை அனுபவித்தாலும் அந்த ஆதங்கம் என்ன செய்யுது, மற்றவங்களுடைய நிலைகளை தன்னை உயர்த்தி மற்றவங்களை தாழ்த்துறோம். ஆக நான் பற்றுக்கொண்டு இல்லைன்னு அவர் பற்று இல்லை அப்படிங்கிற போது என்ன சரி இதை வரடி வடிவமைக்க ஆரம்பிச்சிடும். இதனால எத்தனை பிள்ளைகள் வருது, ஆமா சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு மனதிலும் தோன்றும், நாம எடுக்கக்கூடிய பாதையை விட்டு திசையை திருப்போம். ஆனா பற்று இருக்கும், ஆக எல்லாத்திலையும் கொண்டு போய் என்ன செய்ய சாம்பிள் போட்டுக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த காரணம் நல்ல ருசியா இருக்கும், கொஞ்சம் என்ன காரணமா இருக்கிற மாதிரி போட்டோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டா உங்க அன்பை காட்டுது, ஆனா பேராசையை காட்டுது, ஆனா அந்த நிராசையா மாறுது. அந்த பேராசையை நினைச்சு நிராசையை மாற்றிக்கொள்ளும் சக்தி தான் இருக்கிறத தவிர நாம் எடுத்துக்கொண்ட பேராசை அப்படிங்கிற போது எப்படி இருக்கணும், நீங்கள் உயர வேண்டும் என்றால் இது பேராசை, ஆக நாம் உயர வேண்டும் என்றால் நான் உயர்ந்திருக்கின்றேன் என்று இந்த பேராசை என்ன பண்ணும், ரெண்டும் இதுவும் பேராசை தான் அதுவும் பேராசை தான். அவர்கள் உயர வேண்டும் என்று உணர்வு எடுத்த நமக்கு வராது, எப்படி அதன் தெளிந்த மனம் வர வேண்டும் என்று அந்த பேராசை என்ன செய்யும், நம்மளுடைய குறைகள் இருந்து வேண்டும் சொல்றதற்காச்சுங்களா. அதனாலதான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு மனிதனும் எனக்கு கூட உண்டுங்க, சில நேரங்களில் நானே செய்யப்ப உங்ககிட்ட சொல்றேன், அந்த மாதிரி உணர்வு வரும். ஏன்னா இதனாலதான் குருநாதர் என்ன செய்தார் தெரியுமாலையா, எந்து போன உடனே ஒரு மரத்தங்க காட்டினாரு, தூசி வீசுதா அப்படின்னாரு. அதே மாதிரி இப்படி அவர் சொன்ன மாதிரி இப்படி சொன்ன மரம் தூக்கி விழுகுது. அடுத்த சமயம் என்ன ஆகி போச்சு, ஒரு திமிரே வருது என்கிட்ட. இனி யாராவது இருக்கணும் அப்படின்னு தூக்கி அப்படி பந்தாடுறேன் பாரு அப்படிங்கிறேன். யாரு வந்தாச்சுல திமிர் அப்படின்ட்டு எதுக்காக தூக்கி எரிச்சனை எதை கொண்டு ஒருத்தருடைய தீய சக்தி உண்டி நிலை தூக்கி எரியணுமே தவிர, சாதாரணமா ஜீவித்து வாழும் அந்த மரத்தை தூக்கி எடுத்தவன உனக்கு இந்த திமிர் வருது. இதே உணர்வுகள் யார் வேணாலும் தூக்கி அடிச்சிடலாம் அப்படின்னு இந்த எண்ணம் தானே வருவன் உடனே அந்த இடத்துல சொல்றாரு குருநாதர். அப்ப நம்ம நினைச்சிடும் அந்த திமிர் நமக்குள்ள வர்றதுனால யாராவது கோவிச்சு அப்ப சொல்றேன்னு இதுகிட்ட கொஞ்சம் சுண்டி பாக்கலாம், அப்பதான் அவனுக்கு அவருக்கு அனுபவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை செய்தேன் எப்படி இருக்கும் குறைகள் வரும். அவன் நிறுத்திக்கொண்டான வழியில எல்லாம் நான் சொல்லணும். இதனால நீங்க ஏற்பட்ட குறைகள் உங்களை எப்படி பாதிக்குதுன்ற நிலைகள் வரும். அதான் முதல்ல இதெல்லாம் அனுபவத்தை கொடுத்துருக்கிறேன். மரத்தை இப்ப நான் செய்தோன்னு தூக்கி எறியுது. இப்ப நீங்க எல்லாம் மெச்சூர் தக்குற மாதிரி இன்னைக்கு நான் வேணும் நாளைக்கு வேணும் மரத்தை தூக்கி காட்டுறேன். இந்த உணர்வு வந்துச்சுன்னா என்ன எதுவும் சொல்றதா, அதனால நான் மனிதன் உணர்வு எதை சேர்த்தமோ அது அப்பவே வந்துடுவேன். இதே போல நாம் சேவை செய்யும் காலங்களிலும் இதே மாதிரி உணர்ச்சிகள் நிச்சயம் வரும். ஏன்னா நாம் அல்ல, நாம் எடுத்துக்கொண்ட ஆறு துணிவு குற்றத்தை அந்த குற்றத்தை நிவர்த்தி செய்வதால் குற்றத்தை பெருக்கத்தான் செய்யும். ஆகவே குற்றம் என்ற நிலையில் தாழ்ந்து போறோம்னு நம்ம சொல்றோம் பேசாம போறாங்க பாரு அப்படிங்கிற நிலை வரும். ஆகவே இதை கொண்டு குற்றங்களை எப்பயுமே மாற்ற முடியாது. ஆகவே அணுகுமுறைகள் நாம் எப்படி இருக்கணும், நாம் தப பண்ண நிலைகளில் நாம் என்ன செய்யணும், ஆண்டம் ஆணையம் என்ற நிலையில் போகும்போது அங்கு அமைதி பெறும் சக்தி வர வேண்டும் என்று நிலையம். அந்த அமைதி பெறும் சக்தி நாம கொண்டால் தவிர நாம எத்தனை பெரிய நிலை இருந்தாலும் இந்த தபோன நிலைகள்ல சிலர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். இன்னைக்கு ஒருத்தர் நீங்க வர்றீங்க, நாலு பேர் செய்த நீங்க நாலு பேர் சொன்னீங்கன்னா அடுத்த என்னடா இங்க ரஜியா இருக்குன்னு நாலு பேர் கண்டிப்பா போயிட்டா இருக்கும், வர முடியாது. இது வளர்க்க முடியாது, சொல்றது பத்தாதுங்களா. நாம் வளர்க்கும் மாறாக தன்னுடைய நிலையில் உண்மை என்ற நிலையை உண்மையை நிலைநாட்டக்கூடிய சக்தி இல்லைன்னா அது போயிடும். இன்னைக்கு எப்படி இருந்து சேலத்துல எத்தனையோ பேர் தான் வந்தாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. அன்னைக்கு உடலுக்கும் அதுக்கும் கசத்துக்கும் நசத்து தான் வந்தது, எல்லாருமே செய்தாங்க. எத்தனை பேர் இப்ப இருக்கிறாங்க, இப்பெல்லாம் பூரா போயிட்டு புதுசா தான் வந்திருக்காங்க. பழசெல்லாம் தொழிலுக்கும் அதுக்கும் இதுக்கும் சேர்ந்து எல்லாம் அங்கேயே ஓடி போச்சு, காணாம போச்சு. இப்ப சாமி வந்திருக்காங்க, சாமி வந்திருக்காங்களா அப்படிவாங்க. உங்க காரியம் எல்லாம் வெற்றி பெறாதில் இருந்தது, சாமி வந்திருக்காங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன கேட்டேன்னா அவங்கவுங்க கதை வந்து ஆசைக்கு தொடர்கொண்டு வர்றாங்க. நான் மனுஷன் மீனுக்கு தூண்டில் போடுறோம்ல, போட்டோன்னு மீன் கிடைக்கிற மாதிரி ஏதோ அந்த அருளுகணும் நோயை போக்க சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஒரு நடந்த பிற்பாடு நம்ம இது மேல பற்று வருமானு பாக்குறோம். அந்த பற்று வரலைங்க, அடுத்தபடி எதிர்பார்க்க வரும். அது எதிர்பார்த்த நிலங்களை என்ன சாமின்னு போயிடுறாங்க. ஆக மொத்தம் பத்து எது வேலை வருது, இந்த உடற்பட்டு தான் வருது. நமக்குள் அறியாம இருளை போக்க வேண்டும் என்ற உணர்வு வருவது இல்லை சொல்றதாச்சுங்களா. இதே போல நமக்குள் என்ன செய்யுதுன்னா எல்லாம் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆனா தெரிந்தது என்ன செய்யும், நாம அந்த உடலை அதை வந்து இருக்குது அவருக்குள் அந்த அருள் ஞானம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி பாருங்க, உங்களுக்குள் எழுப்பும் உணர்வுகளை மாற்றலாம். எனக்கு எத்தனையோ சமயங்கள்ல வருதுங்க, சில நேரங்களில் சில பேர் எத்தனை இடங்கள் இன்னைக்கு உருட்டி விட்டாதான் என்னங்கிற நினைப்பு வரும். அப்புறம் குருநாதன் நினைப்பும் இப்ப நான் தபாவனை வச்சிருக்கிற இடத்துல எத்தனை இடங்கள் அந்த இடத்துல கொள்ளையடிக்கிற இடம், அந்த இடத்தை தான் தேர்ந்தெடுத்தேன். ஒரு குழந்தை கூட அங்க நினைச்சாங்க நம்ம தபாவனத்துக்கு நேரம், ரெண்டு மூணு குழந்தை அந்த மாதிரி போயிட்டு போயிட்டாங்க. போன புதுசுல ஒரு குழந்தைய நாய்த்துக்கு அது எனக்கு விரா விரான்னு கத்துது. அப்புறம் போய் குழந்தைய எடுத்தா இருந்த குழந்தைய அடுத்தவங்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லி பால் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் ரெண்டு மூணு குழந்தைங்க ஜீவன் போயிடுச்சு, ஒரு குழந்தை என்ன வளர்ந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி சில இடங்கள்ல பார்த்தோம்னா எத்தனையோ அவசைகள் எத்தனை தொல்லைகள் வருதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா இதை எவ்வளவு பெரிய சக்தி வச்சிருந்தாலும் இதில் நான் ஒவ்வொரு இடத்துல எத்தனை நிமிஷங்கள் பட்டுருவோம். இதே குமாரபாளையத்தில் இருந்த குமாரபாளையத்தில் ஒருத்தர் வரலையா, தவறு கொடுக்கலையா, கொடுத்துருக்கல, ஒருத்தரும் வரல, நாளைக்கு வர்றாங்களே. அங்கெல்லாம் பார்த்தோம்னாங்க மனிதனுக்குள் மனிதன் என்னென்ன செய்யறாங்கன்ட்டு அங்கேயும் ஒருத்தன் தான். இறந்த ஆவிகள் என்ன செய்யுது என்னென்ன பண்ணுது அங்க ஒவ்வொருத்தரும் முச்சந்தி முச்சந்தி இதெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. கடும் மோசமான நிலைங்க, என்னை உதைக்கணும்னெல்லாம் அங்கே திட்டமிட்டுருந்தோம். என்ன மந்திரவாதிய அவங்களுக்கு காசு போகுது ஓசியில செய்யறான்னு சொல்லிட்டு எத்தனை இது பண்ணிட்டு இருந்தேன். அத்தனையும் தான் சமாளிச்சு வந்தேன். அங்க உணர்வுகளை அறிகிறதுக்காண்டு 300,000 பேர் அறிகிறதுக்காண்டு அப்பெல்லாம் இந்த எஸ்எஸ்எம் எல்லாம் தெரியும். எஸ்எஸ்எம் ஆளுகிறான் வேறு சாமியாரானா முருகனை காட்டுறான்னு அவங்க ஆளுதான் என்னை தொடர்ந்து வந்து எந்திரிச்சு போய் சொல்றதுக்கு அவனுடைய கையாளுகிறான். இந்த மாதிரி செய்யறது கடைசியில் அவங்கதான் கூப்பிட்டு கொண்டு வச்சது. ஏன்னா இத்தனை பரிசோதனை குருநாதர் கொடுத்த பல இதுகள், இந்த மாதிரி பல இதுகள்ல இருந்து மேடதுக்கு இத்தனை குமாரபாலத்து வந்து வந்தவங்களை கேட்டா அவன் சக்தி வேலைங்கிறான். பார்த்தோன்னா அப்ப என்னைக்கு என்ன செய்யறீங்களா அவங்க சக்தி வேலை அவங்க அம்மா வந்து என்ன செய்யுதுன்னா அவங்க என்ன சொன்னேன் அவனுக்கு இந்த ஆஸ்மா நோயோட ரொம்ப அவசப்பட்டுக்கிட்டேன். நீங்கயும் கூடவா படுத்துக்கப்பா அப்படின்னு அவன் படுத்துக்கிட்டு இருந்தான். அங்க இருக்கிறவங்களை நினைச்சும் மகன் அப்படி ஏமாற்றி கடைசி போயிடுவாங்க. ஆனா ஆஸ்மா நீங்கிருச்சு அங்க போனா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அம்மா என்ன செய்திருச்சு தெரியுமா, அந்த 5-8 பொம்பளை பிள்ளையே இது மாதிரி பையனை கட்டிட்டு போயிருவாங்க அப்படிங்கன்னா அந்த அம்மா வரவங்க கடை வச்சிருக்காங்க பேசுவாங்க. நசமா போறவங்க சாமியார் பசங்கள்லாம் வர்றவங்க பையனை எடுத்துட்டு இவனுக்கு என்ன சொன்னாலும் அறிவில்லை ஏமாத்தி தெரியுதானுங்க ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இது என்ன சொன்னிச்சு அன்னைக்கு திட்டிட்டு இவன் சத்து வேலை கேட்கறது இல்ல எனக்கு சுயக்கெல்லாம் போயிடுச்சுல்ல அவர் தான் காப்பாத்தினர்ன்னு. ஏய் நீ அவன் பேச்சில் பேசுற கட்டிட்டு போயிருவாங்கடா சாமியார் எல்லாரும் சொல்றாங்க ஊரை போறோம் சொல்றாங்க நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க எப்படி சொல்ற கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த அம்மா மொட்டை மாடி இந்த மாதிரி கூட்டமான இடத்துல மேல போய் படுத்துட்டு அப்ப பௌர்ணமி அன்னைக்கு சந்தில இருந்து சிவன் வர்றாரு முருகன் வர்றாரு எல்லாம் வர்றாங்க வந்தாங்கன்னா வா வா வான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த நடு ஜாமம் 12 மணிங்க பௌர்ணமி அன்னைக்கு விழுந்துடுச்சோன்னு நம்ம பிள்ளை கொட்டிக்காரனுங்க சிவனும் வர்றாங்க முருகனும் வர்றாங்க எல்லாம் விநாயகர் எல்லாரும் வர்றாங்க எல்லாரும் நீ வா வான்னு கூப்பிடுறாங்க புள்ள குட்டிக்காரனுக்கு விட்டுருங்க தெரியாம நான் திட்டி போட்டனுங்க நான் தம்மா கேளுங்க சொல்லணும் தெரியாம திட்டி போட்டனுங்க அப்படின்னு என்னை காப்பாத்துங்க என்னை கூப்பிடுற புள்ள குட்டிக்காரங்க இப்ப என்ன போயிட்டு இருந்த மோச்சலம் போயிட்டு என்ன பண்றது என்னை காப்பாத்துங்க நான் தம்மா கிட்ட சொல்ல வைக்கணும் எப்படி இந்த மாதிரி கூப்பிட்டுங்க காட்சிகள் எங்க வேணாலும் கொடுக்கலாம் அன்னைக்கு வானத்தை நோக்கி காட்சிகளை கொடுப்பேன் வானத்தை பாரு யார் வர்றாங்க எது வர்றாங்கன்னு சொல்லி போட்டு எல்லாமே காட்டுங்க இது என்ன பொம்மலாட்ட வேலைக்கான உதவும். ஏன்னா இந்த உணர்வு இருக்குது உங்ககிட்ட பதிவு செய்யும்போது பார்க்கும் திறன் வரும் ஆனா உங்களால பார்க்க முடியல. இந்த பருவத்தை உங்களுக்குள்ள கொடுத்து அந்த உணர்வின் தன்மையை பார்க்க சொல்றோம். அப்ப எதன் உணர்வு காட்டுறோம் அதை நீங்க பெற முடியும். இப்ப என்ன செய்யறேன் இன்னைக்கு துரு நட்சத்திரம் ஒளியான அந்த உணர்வின் தன்மை உங்க காட்டுக்கணும்னு சொல்லி கொண்டாடணும். ஆனா அந்த இப்ப இந்த காட்சியில் கிடைச்சேன்னா முருகனை பார்த்தேன் சிவனை பார்த்தேன்னு வரலாங்க நீங்க அருளை பார்த்தேன் ஒளியை கண்டேன்னு உணர்வு கொண்டாடுதான் உங்களுக்கு இந்த காட்சியில தான் கொடுத்துடுறோம். இது உடலிச்சைக்கு வரும் அது உடலிச்சனும் ஆக இந்த உணர்வு எடுத்தா உங்களுக்குள்ள ஆவியா மாத்தும் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இல்ல. எல்லா சக்திகளை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உங்களுக்கு எந்த வழியில இது நடக்குதுங்கிறவங்களை தெளிவாக்குறது தான் இத்தனை நான் கொடுத்தனே தவிர இதுல என்னென்ன ரொம்ப அற்புதங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி மேட்டுப்பாளையத்தை பயிற்சனுக்கு என்ன செய்யறோம் இந்த வாயிலிருந்து லிங்கங்கள் எப்படி வருதுன்னு கேட்க வச்சு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் காமிச்சோம். அதே யாகசாலைகளை செயல்பட போகும்போது எப்படி பச்சைகள் வருதுன்ட்டு இன்னும் இந்த மந்திரங்கள் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அந்த மந்திரங்கள் சொல்ல போகும்போது வருதும் இந்த கழுவுகள் பறக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா அவன் ஒரு பெரிய கடவுள் ஆயிட்டார் குருநாதர் ஆயிட்டார். உணர்வை எடுத்து சில இதில் வளர்க்க போகும்போது இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் இதனால பலன் என்ன இருக்குது செய்வேன் நான் செய்யறது இல்லை. ஏன்னா எனக்கு வழிகாட்டும் தன்மை தான் தவிர நான் இதை செய்து காட்டு அற்புதங்களை காட்டினா நீங்க எல்லாம் வரதாங்க. எஸ்எஸ்எம் கொஞ்சம் இது பண்ணி கொண்டாடுறதுக்கு அவர் நெத்தியில யார் வர்றாருன்னு பாருங்க சொன்னா அவர் நெத்தியில வர்றாரு முருகன் வர்றாரு அது வர்றாரு ஆக முருகன் வர்ற இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு உடனே அவர் முருகன் சொல்றாரு அவர் பார்க்க சொல்லி சொன்ன உடனே அப்ப அவருக்குள்ளே எல்லாம் வருது அப்படிங்கிற நீங்க உங்க நெத்தியில காமிச்சாலும் கூட அதே நிமிஷத்துல உங்க நெத்தியில உதயமாக தான் செய்யும் சொல்றது அட்டாச்சிங்களா. இதெல்லாம் செய்து காட்டி எதுக்கு பயன்படுதுங்க எஸ்எஸ்எம்க்கு வந்து நெத்தியில காமிச்சு அவர் என்ன செய்யிட்டாரு அவர் என்ன எடுத்தனா நீங்க அதை வந்து குருநாதர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க நீ சமம்பம் போய் உட்காரு அப்படின்ட்டாரு. யாரு ராஜமா சொல்றது இப்ப இங்க உட்காரு உட்காந்துட்டாரு. இப்ப நெத்தியில யாரு வர்றாரு ஏறி உட்காந்துட்டாரு. இப்ப என்ன விட்டாரு சொல்றது இந்த மாதிரி செல்வத்தை கொண்டு செல்வத்தை செயல்படும் எல்லாம் அவருக்கு அன்சாமை வருத்தாரு. என்னென்ன நிகழ்ச்சி நடந்தது என்னென்ன நிகழ்ச்சி நடந்ததுங்கிறவங்களும் செய்து காட்டி யாருக்கு பயனானது இதெல்லாங்க. இது மட்டுமல்ல இந்த மாதிரி எத்தனையோ நிலைகளை காமிச்சோம். நம்ம இவர் இருக்கிறாருங்க நம்ம மாரியப்பன் அப்ப சித்தான புதுசுல ஒரு பொறிகாரன் வந்தானு அதனால குட்டிகள் நாச்சிட்டு எல்லாத்தையும் விவரத்தை எல்லாம் சொல்லுவாங்க. மாரியப்பன் முதல்ல இந்த சாமியார் வந்து நம்மள கிண்ட நம்ம மில்ல வேலை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சாமியாரா போயிட்டான்னு சொல்லி போட்டு இதே மாரியப்பன் சொன்னது. அது சைக்கிள் கடை அப்பு வாங்கினதெல்லாம் நாங்க சைக்கிள் கடை வச்சிருப்போம், நான் அந்த காசு கூட கொடுக்கலைங்க. மொத்த வியாபாரமா இருக்கும்போது நான் சைக்கிள் ரிப்பேரா இருக்கிறேன், அவர் நான் சைக்கிள் ஹோல்சேல் வியாபாரமா இருக்கேன், வாங்கி வந்து கொடுக்கறது. அது மாதிரி சொல்லுங்க, சொல்லி முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் செய்து எல்லாம் போகும்போது அவனுக்கு இந்த இது வந்து பௌர்ணமி இருந்த வர மாட்டேங்க பொரியலக்காரனா. அது வந்து இது வந்து கார்த்திகை இருக்கோ விசேஷம் வந்து அன்னைக்கு பங்குனி உத்தரம், பங்குனி உத்தரத்துக்காக வேண்டி வர்றாங்க எல்லாத்தையும் பொரியலக்காரன்லாம் ஒட்டுறாங்க. என்ன ஆகி போச்சுங்க அப்படிங்கன்னா, இவன் பொய் அவர் மண்ணு கையில காசு இல்லை, இவன் அருள் வந்து எல்லாத்தையும் விவரத்தை சொல்லிட்டு இருப்பான். வந்த உடனே இவனை கூப்பிட்டு எல்லாம் சொல்ல சொல்றவன், அவன் உடல்ல பாய்ச்சி அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அவன் சொல்லிட்டு இருந்த என்ன போச்சு, நாளைக்கு பொரியலைங்களே கையில காசு இல்லை, என் சம்சாரம் திட்டுதுங்க அதெல்லாம் திட்டுதுங்க. நடந்த நிகழ்ச்சி என்ன இருக்கிறான்னு நினைக்கிறேன், கூட்டம் இன்னைக்கு வர சொன்னா வர மாட்டேங்கிறான். அது மாதிரி பொறி அவன் உடனே இது பண்ண உடனே அன்னைக்கு பொறி வியாபாரம் ஒண்ணும் இல்லை, ஒரு லாரியார் நினைச்சுதான் பொறி கொண்டவன், பொறி கொண்டது என்ன ஆகி போச்சு, எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் சரியா போச்சு இல்லைன்னுட்டாங்க. அடேசியில என்ன ஆகி போச்சு, நீ இறக்கி நீ வச்சுட்டு வித்து கொடுப்பா அப்படின்னு எல்லார் கடையிலும் பொறி தீர்ந்து போச்சு. இவன் வந்து அந்த கிராக்கி வந்து அழிட்டு போறான், சும்மா இறங்கி போட்டுதான் கொடுத்துட்டு அந்த பொறி மாதிரி டபுள் பங்கு வந்து காசு வந்துச்சு, நல்ல நிகழ்ச்சி காசு வந்து சரிச்சு. அதே மாதிரி சாமியம்மா கையில காசு இல்ல, அங்க இருந்த உடனே இப்ப நான் பாத்தேன் ஜோஸ் மட்டில் இருக்கிறாங்க நானு ரத்த கழிப்போட இருக்கிறாங்க. அந்த சமயத்துல என்ன ஆகி போச்சுங்க, மரம் வெட்டிட்டு வர்றதுல வந்து மரம் வெட்டிட்டு வர்றதுல நினைச்சுன்னா பழைய இதுல எடுத்திருக்காங்க கூப்பல. ஆமா சந்தனம் இது சந்தன மரம் இது வந்து தேக்கு ஈட்டி மரம், சந்தன மரம் இல்ல, அதுல ஈட்டியும் தேக்கும் அதுல போட்டு கலந்து அவரு பண்ணி பழசுங்க, அதெல்லாம் அள்ளிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் பாத்துருக்காங்க, இது கடையில இருக்கணும்னா நம்மள உள்ளுக்கு தள்ளிப்படுவாங்க, யாரும் வாங்கல. இந்த அம்மா ஒண்ணு கையில காசு இல்லை, அவன் லாரிக்காரன் விரட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொண்டு லாரியை கொண்டு நீங்க இறக்கி விட்டு, இது லாரியா கொண்டு இறக்கி விட்டு நீங்க காசு எடுத்துங்க அப்புறம் வித்து கொடுங்கன்ட்டு. இந்த அம்மாவுக்கு இது தெரியாது, சோசியல கொடுக்கறான்னு கையில காசு இல்ல. அப்பதான் அந்த இடத்துல கொண்டு வந்தோம்னா பார்த்தவங்க ரெண்டு மூணு பேரு அலங்காம ராத்திரியோட ராத்திரி கொட்டின உடனே எல்லாம் பிறகு வச்சிருந்த விறகெல்லாம் தரேன்ட்டு. அது விறகு பார்த்த உடனே விலையை ஜாஸ்தி ஒண்ணுக்கு டபுளுங்க போட்டு வச்சுட்டு வந்தாச்சு. விறகுக்காரனு காலையில காசு கொட்டாச்சு, பிறகு சாதாரண விறகு மிச்சம் இருக்கு, அதை வச்சு வண்டி ஓட்டினாங்க. இந்த அம்மா நடந்த நிகழ்ச்சிங்க இதெல்லாம் திருநாவளி செயல்கள் ஒண்ணும் அதை வந்து ஒன்னும் இன்னும் இந்த அதிசயங்களை போய் செய்ய முடியலாம் வாழ்க்கைக்கு தான், வேற எதுக்கு வர முடியும். செய்யறது எதை வேணாலும் செய்யலாம், நாம இந்த உடலுக்கு பின் என்ன. அதனால இப்ப நம்ம உடச்சு நீ சொல்ற ஏன்னா இவ்வளவு நிலைகளையும் ஒரு பிறவில்லா நிலைகள் அடையணும், அதுக்குண்டான சக்தியை நான் பெறணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. எனக்கு வயசு 76 ஆகி போச்சு, நான் கொண்டு போறது என்ன இருக்குது, உங்களுக்குள்ள அந்த உணர்வின் தன்மையை நீங்க பெருக வேணும். நீங்க தயாரானாதான் எல்லாருக்கும் தயாராகும். ஆக இந்த உணர்வின் தன்மை விட்டு காட்டுறது துரு நட்சத்திரத்தோட வலுவான நிலையை கொண்டு வரும். நீங்க தயாரானாதான் உங்க உணர்வு மற்றவங்களுக்கு பாய்ச்ச முடியும். ஆக இந்த உணர்வு அவங்க பெற ஒன்றும் பின் ஒன்று. ஒரு நோயானவன் ஒருத்தன் கேட்ட உடனே நோய் கேட்டவனு நோயை விசாரித்தவனு நோய் வருது. இதே போல அருளை கேட்டவனு இந்த அருளை பெற செய்யக்கூடிய தகுதி இவங்க பெற வேணுங்கிறது தான் இதை செய்யறேனே தவிர நான் லாபம் அல்ல. எல்லாரும் மகிழ்ச்சி என்ன உணர்வு நான் எண்ணும் போது அந்த மகிழ்ந்த உணர்வு எனக்குள் அடையும். அதே மாதிரி நீங்க செய்யப்படும் போதும் அந்த மகிழ்ச்சியான உணர்வு உங்களுக்குள் தோற்று வைக்க வேணுங்கிறது தான். யாரும் எதையும் கொண்டு போற இது ஒண்ணுதான் கொண்டு போக முடியும். ஆகவே இவ்வளவு பெரிய அரும் பெரும் சக்தி கடும் காட்டுகள்ல தவம் இருந்து பல நிலைகள் பெற்ற அருஞ்ஞானிகள் பெற்ற அந்த பேரின்பத்தை நீங்க பெற வேண்டும் என்றான் செய்கிறேன் தவிர இது ஒன்று எளிதில் பெற முடியும். ஆனா ஒன்று பதிவு மீண்டும் நினைவு, அந்த நினைவு கொண்டு அதை வளர்க்க முடியும். ஒவ்வொரு வித்து ஒருத்தன் செயல்படுகிறான் என்றால் எந்த வித்தை உருவாக்குறானோ அந்த வித்தின் தன்மை உருவாகும். அதே போல உங்களுக்குள் இந்த வித்தின் தன்மை உருவாக்குகின்றேன், அதை நீங்கள் பெற வேண்டும். ஆக நாம தொழிலுக்கும் இதுக்கு நான் செய்தேன் நஷ்டம் நஷ்டங்கிற நிலையில் விழுத்து நான் அதை பெறுகிறேன் என்று இல்லை இதை நான் சீர்படுத்துவேன் என்று உணர்வு வருவருங்கள் இந்த வாழ்க்கையை செம்மையப்படுத்த முடியும். ஆசை ஒரு பக்கம் எண்ணம் ஒரு பக்கமா போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம நிறைவேறுவது கஷ்டம். அதே போல இப்ப நம்ம எல்லாரும் நம்ம கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் குறை காண்டிலேயே இருப்பாங்க. சாமி எவ்வளவு தூரம் சொல்றாரு பாரு, இவங்க என்ன சரியா செய்யறாங்களான்னு பாரு. ஆக அவர் வளர்க்கும் தன்மை வருவதில்லை, ஆனா இந்த குறை ஊண்டும் தன்மைதான் வருகின்றது. அக்குறையிலிருந்து மீட்க வேண்டும் என்ற உணர்வு வருவதில்லை. ஆனால் இதை போன்ற நிலை வரப்போம்போதுதான் நமது வளர்ச்சி குன்றுகின்றது. ஆகவே நமக்குள் வரப்போம்போது நாம் வளர்த்து காட்டும் தன்மை வர வேண்டும், ஆனா வளர்ச்சியின் தன்மை பெருக்க வேண்டும். இருளை போக்கும் அருளை பெருக்க வேண்டும், அருள் உணர்வு நாம் வாழ வேண்டும் என்ற நிலையில் நாம் என்னைக்கு பெறுமோ அந்த உணர்வு நிச்சயம் பெறும். நாம குறை கூறுவது எழுது, ஆனா குறைய அதை நிவர்த்தி பண்றது மிக கடினம். ஆகவே அதை நமக்குள் இருந்த அது உணர்வை அது நம்மை அடிமையாக்க கூடாது. நாம் அதை அடிமையாக்கி அருள் உணர்வை நாம் பெருக்குதல் வேண்டும்.